أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை வேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் கொடுத்தாய், தௌபா செய்கிற சந்தர்ப்பங்களையும் கொடுத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி அத்தனையும் உன்னையே சார்ந்தது. யா அல்லாஹ், இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், கியாமத்து நாள் வரை எங்களுடைய சந்ததிகளை முழுக்க முழுக்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் ஆக்கிய அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழுகிற காலங்களில் யா அல்லாஹ் முழுக்க முழுக்க ஷரியத்தை பின்பற்றி வாழுகிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் நாங்கள் இந்த துன்யாவை விட்டு பிரிகிற போது யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் இபாதத்துகளை பூர்த்தி செய்தவர்களாக, யா அல்லாஹ் தௌபாவை முழுமையாக செய்தவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற இளைஞர்களை யா அல்லாஹ் சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாகவும் தங்களுடைய கற்புகளை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், உலகத்தினுடைய எந்த மூலைகளிலெல்லாம் உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இஸ்லாமியர்கள் வாழுகிறார்களோ அதற்கு எதிராக நடைபெறுகிற சூழ்ச்சிகளையும் குந்தகங்களையும் யா அல்லாஹ் நீயே வேறறுப்பாயாக. யா அல்லாஹ், அல்லாஹும் மதுரிபி தாலிமீன் அபி தாலிமீன் ஒன் சுர்னா பைனஹும் சாலிமீன். யா அல்லாஹ், அந்த மக்களை நீயே நிம்மதியாக இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி வாழுகிற அந்த அமைப்பை நீயே ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் குரானை பற்றியும் சுன்னாவை பற்றியும் உலகத்தினுடைய எந்த மூலைகளிலெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லா, கியாமத்து நாள் வரை இது போன்ற படிக்கிற படிப்புக்கிற அறிவை பரப்புகிற அந்த மஜ்லிஸுகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டும் உன்னுடைய தனிப்பெரும் பாசத்தை கொண்டும் யா அல்லா அவை நீடித்து யா அல்லா நிலைத்திருக்க செய்வாயாக. யா அல்லா, இந்த மஜ்லிஸுகளில் எந்த இமாம்களுடைய, எந்த சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய, நல்லடியார்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ யா அல்லா அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய மன்னரைகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லா, இந்த மஜ்லிஸை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் பொருந்தி இது போன்ற மஜ்லிஸுகள் எங்களுடைய ஊர்களில் அதிகமாக நடப்பதற்கு யா அல்லா நீ உதவி புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்றப்பட்ட சூரா யாசினின் விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக படித்து கொண்டு வருகிறோம். அல்லாஹுவின் அருளால் அதனுடைய நிறைவு பகுதியான கடைசி பகுதியில் சில செய்திகளை, அந்த சூராவினுடைய முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய அந்த சூராவினுடைய சுருக்கமான சில செய்திகளாக அல்லாஹ் இந்த இடத்தில் சில தகவல்களை பதிவு செய்கிறான். அந்த அடிப்படையில் கடந்த வாரங்களிலே அவலைசல்லதி ஹலக சமாவாதி வல் அர்தபி காதிர் அல அன் யஹ்லுக மிஸ்லஹும் பல வஹுவல் ஹல்லாக்குல் அலீம். அவலைசல்லதி ஹலக சமாவாதி வல் அர்த, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் சக்தி உள்ளவன் இல்லையா? அன் யஹ்லுக மிஸ்லஹும், அவர்களை போன்று என்று அல்லாஹு தாலா ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு மீண்டும் அவனே பதில் சொல்லுகிறான், பலா, ஏன் இல்லை, அவனால் ஏன் முடியாது? ஒஹுவல் ஹல்லாக்குல் அலீம், நிச்சயமாக அவன்தான் படைப்பாளர்களில் மிகச் சிறந்தவனாகவும் சிறந்த அறிவானவனாகவும் இருக்கிறான் என்கிற தகவலை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லித் தருகிறான். இந்த இடத்திலே நாம் மேலிருந்து கடந்த வாரங்களிலே மரங்களை பற்றி, அதற்கு முன் மனிதனை பற்றி, அதற்கு அடுத்து வானம் பூமிகளை பற்றி அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்த செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், போன வாரம் பார்த்தது மாதிரி உங்களை என்ன மீண்டும் கொண்டு வருவது, நீங்கள் இருக்க இருக்கவே உங்களை போன்று ஒருவரை உருவாக்குவது எனக்கு சிரமமானதல்ல. அல்லாஹ் டாக்ஸ் அபவுட் குளோனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். குளோனிங் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை குறித்து அல்லாஹு தாலா அழகாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார். நீங்கள் இருக்க இருக்கவே உங்களுடைய வயது, உங்களுடைய உடலமைப்பு உங்களை போன்றே இன்னொரு தோற்றத்தை நம்மால் உங்களுக்கு நேரெதிராக கொண்டு வர முடியும். அதற்கும் முழுமையாக நாம் சக்தி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா சிந்தனையை தூண்டும் விதமாக இந்த இடத்திலே சொன்னான். சொல்லிவிட்டு கடைசியாக அந்த செய்தியை அல்லாஹு தாலா முடிக்கிற போது ஒரு செய்தியை சொன்னான், ஹல்லாக்குல் அலீம். ஹல்லாக்குல் அலீம் என்று சொல்லி அல்லாஹு தாலா முடித்தான். நான் பொதுவா எப்போதும் சொல்றது மாதிரி ஒரு ஆயத்தினுடைய கடைசியான உள்ள வார்த்தை தான் அந்த ஆயத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த ஆயத்து எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவது அந்த கடைசி ரெண்டு வார்த்தை, ரஃபூர ரஹீமா அல்லது அசீஸ் அல்லது கரீம், இப்படி எல்லாம் அல்லாஹ் முடிக்கிறானே, இந்த வார்த்தை தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணும். முன்னாடி உள்ளது எதை நோக்கி போக வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகிற ஒரு முகமாக அல்லாஹு தாலா அந்த கடைசி வார்த்தைகளிலே அகமிய ஞானங்களை, எதை இஸ்லாமியர்கள் தங்களுடைய உள்ரங்கமான அறிவு சிந்தனையாக எடுக்க வேண்டுமோ அதை அழகாக பதிவு செய்வான். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ஹல்லாக்குல் அலி, அவன் படைப்பவர்களில் மிகச்சிறந்தவன், அலீம் என்று சொன்னால் மிக நுட்பமான அறிவிஞானம் உடையவன் என்ற ரெண்டு பெயர்களை அல்லாஹு தாலா ஒன்றாக சேர்க்கிறான். பொதுவா நம்ம நிறைய பேரை கேள்விப்படுறோம், கஃபூரு ரஹீம் நிறைய இடத்துல வரும், அசீசுர் ரஹீம் நிறைய இடத்துல வரும். இந்த இடத்துல ஹல்லாக்குல் அலீம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஒரு வார்த்தையும் சொல்லுகிறான். இந்த ரெண்டு வார்த்தைகளுமே அல்லாஹுவினுடைய பெயர்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே உள்ள பெயர்கள், அல்லாஹுவினுடைய பெயர்கள். இந்த ஹல்லாக் என்ற வார்த்தைக்கும் அலீம் என்ற வார்த்தைக்கும் அரபியிலே முபாலகா அப்படின்னு சொல்லுவாங்க. முபாலகா அப்படின்னு சொன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒன்னு எக்ஸஸ் ஆக செய்வது, ஒரு அளவுக்கு மீறி செய்வது, அதுக்கு தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. வந்து ஒரு அவர் அவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள்ல ஹல்லாக்கே அலீம். இப்போ இந்த ஹல்லாக்கே அலீம் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து மொத்த குரானிலும் அல்லாஹ் ரெண்டு இடத்தில் பேசுறான். வேற முழு குரான்லையும் வேற எங்கேயும் கிடையாது, ரெண்டே ரெண்டு வசனங்கள். அந்த ரெண்டு வசனங்களும் தனித்துவமான வசனங்கள், சாதாரணமா இல்ல. ஒரு பெரிய செய்தியை குறித்து, ஒரு பெரிய நகர்வை குறித்து, ஒரு பெரிய ஈமானிய எழுச்சியை குறித்து, ஒரு பெரிய ஈமானிய சிந்தனைகளை தூண்டும் விதமாக அந்த ரெண்டு பேச்சும் இருக்கும். அந்த ரெண்டு இடமும் அப்படித்தான் இருக்கும். மொத்தத்தில் ரெண்டு இடத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை பயன்படுத்துகிறான். முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சூரத்துல் ஹிஜ்ர் அப்படிங்கக்கூடிய சூறால அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ரப்பக ஹுவல் ஹல்லாகுல் அலீம். இன்ன ரப்பக, நபியே உங்களுடைய இரட்சகன் அவன்தான், ஹுவ அல் ஹல்லாகுல் அலீம், படைப்பாளனாகவும் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த வசனத்துல அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது ரப்புன்னு சொல்றான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இபாதத்துகளை குறித்து எங்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானோ அந்த இடத்துல இலாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான், தன்னை அலிஹ இலாஹ், அல்லது அல்லாஹ் என்ற பெயரை அறிமுகப்படுத்துவான். எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹு தஆலா படைப்பினங்களை குறித்து பேசுவானோ, வானம் பூமி மனிதன் இது மாதிரி செடி கொடி எல்லாம், அந்த இடத்துல ரப்புன்னு பேசுவான். ரப்பு அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதே அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருபை. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாரம் துபாயில் இருக்கும்போது அந்த ரப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்தான். 7-8 மணி நேரம் அப்பயும் முடியல அந்த செய்தி. இப்போ யாசின முடிக்கிற மாதிரி அதை முடிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபானல்லாஹி வபிஹம்தி சொல்லி முடிச்சு வச்சுட்டோம். இப்பயும் சில பேர் கேட்குறாங்க, போன வாரம் கூட ஒரு அஜித்து கேட்டாங்க, இன்னும் யாசின் முடியலையா அதிர்த்து, கியாமத்தில் தான் முடியும் போலுக்குன்னு. அதே கியாமத்தை பற்றி தானே பேசுது, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே. நமக்கு என்ன முடிச்சுட்டு அதில் அழகு பார்க்கறதா, அந்த ஒவ்வொரு ஆயத்தையும் ரசித்து ருசிச்சு சுவைச்சு அப்படியே அதில் ஆழ்ந்து அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தானே இதனுடைய செய்தியை தவிர குரானை முடிச்சிட்டோன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் எப்போதும் சொல்ற பாலிசி அதுதான். இதில் வந்து நமக்கு குரானை முடிச்சிட்டோங்கிற பெருமை இல்லை, ஒவ்வொரு ஆயத்தையும் எவ்வளோ ருசிச்சிருக்கோம், எவ்வளோ ரசிச்சிருக்கோம், அதை எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம், அந்த ஆயத்து எவ்வளோ உள்ள பேருக்கு நம்மளுடைய உடலில் நம்முடைய இரத்த நாளங்களில் எந்த அளவுக்கு ஓடுது, திரும்ப வாழ்க்கையில் எப்போ அந்த ஆயத்தை கேட்டாலும் ஈமானிய துடிப்பு எப்படி ஏற்படுது, அதுதான் ரிசல்ட். வேகமாக நாங்கள் சொல்லிட்டோங்கிறது இல்லை, அதனால இன்னும் இந்த வாரம் கூட முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கானா முடியுமாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். ரம்ஜானுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இன்ஷா அல்லாஹ், அதனால அதையும் சுருக்கி முடிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் ரப் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை மிக கவனம் எடுத்து உருவாக்கி அதிலே அதற்கு தேவையான அளவு வளர்ச்சிகளை கொடுத்து அதை முழுமைப்படுத்துபவனுக்கு பெயர் ரப். ஒரு பொருளை கவனம் எடுத்து உருவாக்கி தேவையான அளவுக்கு தேவையான நேரத்தில் வளர்ச்சிகளை கொடுத்து, 5 வயசுல இந்த வளர்ச்சி, 7 வயசுல இந்த வளர்ச்சி, 10 வயசுல இந்த வளர்ச்சி, அறிவு ரீதியா உடல் ரீதியா உடலில் உள்ள மாற்றங்கள் ரீதியா, 50 வயசுல இவ்வளவு வளர்ச்சி, இப்படி ஒவ்வொரு வளர்ச்சியாக ஏற்படுத்தி கடைசியாக அதை முழுமைப்படுத்தி முடித்து வைப்பவனுக்கு பெயர் தான் ரப்பு. அந்த வார்த்தையை கொண்டு வந்து அல்லாஹ் அந்த இடத்துல சேர்க்கிறான். சேர்த்துட்டு சொல்றான், இன்ன ரப்பக் ஹுவல் ஹல்லாகுல் அலீம், அவன்தான் படைப்பவர்களில் மிகச்சிறந்தவனாகவும், அலீம் என்று சொன்னால் அவன் அறிபவனாகவும் இருக்கிறான் என்ற அந்த ரெண்டு சிஃபத்தை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல போடுறான். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அல்லாஹு தஆலா இந்த சூரா யாசின்ல ரெண்டாவது நாம் இப்போது படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா அதே செய்தி ஹல்லாகுல் அலீம் என்ற வார்த்தையை இந்த சூராவிலும் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். இந்த ரெண்டு சூறாவையும் இந்த ரெண்டு ஆயத்துகளையும் தவிர மீது எந்த இடத்துலையும் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை போடல. இல்லை, ஏன் சூரா யாசின்ல அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் அப்படின்னு கேட்கிறார். நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, மிக ஆழ்ந்த ஒரு செய்தியை குறித்து அல்லாஹு தஆலா முன்னாடி பேசினான், வானம் பூமியை படைத்தது, எந்த முன் உதாரணமும் இல்லாமல் வானம் பூமியை படைத்தது, மனிதர்களை நான் அன்னைக்கே சொன்னது மாதிரி 3 வகையான படைப்பின் ரகசியங்களை அல்லாஹ் பேசினான். என்னுடைய படைப்பே மூன்று செய்திக்குள் அடங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டான். ஒன்னாவது அந்த எழுதுகிற ஆசிரியர்கள் அழகாக எழுதுகிறார்கள், ஒன்னாவது உயிர் உள்ள பொருளிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துவது, இரண்டாவது உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துவது. யுஹ்ருஜுல் ஹை மினல் மையித், யுஹ்ருஜுல் மையித் மினல் ஹை, இது அல்லாஹ்வினுடைய சுன்னா. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா, நம்ம பஞ்சபூதங்களிலிருந்து ஒரு பொருளை வெளிப்படுத்துவது, ஒரு பொருளிலிருந்து பஞ்சபூதத்தை வெளிப்படுத்துவது, நம்ம தமிழ்ல சொல்றாங்கல்ல பஞ்சபூதம் அப்படின்னு, அந்த சக்திகள் அதை வெளிப்படுத்துவது, இது ரெண்டும் அல்லாஹ்வினுடைய சுன்னத். மூணாவது சுன்னத் அல்லாஹ் என்ன சொல்றான், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, பஞ்சபூதமும் தேவையில்லை, இருப்பும் தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் புதிதாக ஒன்றை உருவாக்கி கொண்டு வருவது, அதற்கு எந்த விதமான தோற்றமும் சிந்தனையும் எதுவுமே இருக்காது, புதிதாக வருது. இந்த மூன்று வகையில தான் நம்ம கல்க் இருக்கும் அப்படின்னு, நம்முடைய படைப்பு இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு தான் அடுத்து சொன்னா, மனிதர்களை குறித்து அல்லாஹ் பேசும்போது யஹ்லுக்கும் மித்லஹும், அல்லாஹ் அவர்களை போன்றே படைப்பான். இது ஒரு ஆச்சரியமான உண்மையிலே, அதாவது மனிதனை வந்து ஆட்டி எடுக்கக்கூடிய ஒரு வசனம் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொன்னா நடந்திருக்கு. இதனுடைய முந்தி அன்னை போன தடவை சொல்லும் போது கூட நபி ஈசா அலைஹி இஸ்லாம் பத்தி சொன்னேன், அதுக்கு முன்னாடியும் அல்லாஹ் உத்தாலா இதே மாதிரி சில சோதனைகளை உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறாள். நடந்திருக்கானா, நடந்திருக்கு. ஈசா அலைஹி இஸ்லாமை குறித்து அன்னைக்கு குளோனிங் சொன்னது மாதிரி பிறந்த உடனே பேசினாங்க. அப்ப அவங்களுடைய அந்த ஏஜ் அப்படிங்கிறது அந்த மரபணு அதே தகுதியில் உள்ளது. பிறந்த உடனே நான் நபின்னர், ஹவு குட் பி, அது எப்படி பாசிபிள். அதுதான் இன்றைக்கு நாம் கியாமத்துக்கு நெருக்கமாக ஆக அந்த சிந்தனைகளையும் அந்த அறிவுகளையும் அல்லாஹ் தருகிறார், அதை மக்கள் உள்வாங்கி கொள்ளுகிற அளவில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்ப இதே மாதிரி முன்னுண்டான அந்த செய்திகளை அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறார். இந்த சந்தேகம் மனிதர்களுக்கு மட்டும் வரல, நபிமார்கள்லையும் சில பேருக்கு வந்து கேட்டாங்க இந்த சந்தேகத்தில் எப்படி, அதாவது சந்தேகம் இல்லை அதை எப்படி உள்வாங்கிறதுன்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அருமையான கேள்வி, இது கால இப்ராஹிமு ரப்பி அர்னி கைஃப துஹில் மௌத்தா, ஒரு நபி கேட்கிற கேள்வி. அல்லாஹு தஆலா சூரா பக்ராவினுடைய 260வது வசனத்தில் அந்த செய்தியை சொல்லித் தருகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மறுமையினுடைய முக்கியத்துவம் குறித்து அல்லாஹ் பேசுவதற்கு ஐந்து வரலாறுகளை செத்த பின் உயிர்ப்பித்ததை உலகத்தில் காட்டினான். அந்த அஞ்சு செய்தியுமே சூரத்துல் பக்ரால இருக்கு. ஐந்து வசனங்கள், இறந்த பின் உலகத்தில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், அது வந்து என்ன இம்பாசிபிள் அப்படிங்கிறது, அது நடக்கவே நடக்காது, முஹால் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். ஆனா அல்லாஹு தஆலா நடக்க வச்சு சில பாடத்தை உலகத்துல கொடுத்தான். அந்த அஞ்சுல அஞ்சு செய்தியும் ஒட்டு மொத்தமாக சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தஆலா சொல்றான். அதுல ஒரு தகவல் தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி, அருமையான கேள்வி. அல்லாஹு தஆலா அதனுடைய காரணத்தையும் அதே சூராவிலே விளக்கி தருகிறார். 260வது வசனம், இது கால இப்ராஹிமு ரப்பி அர்னி கைஃப துஹில் மௌதா, யா அல்லாஹ் நீ இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பாய் அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் காட்டேன். இந்த நபியே இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அடுத்த செய்தி, கால அவலம் தூமின், ஆர் யூ டோன்ட் பிலீவ் அபவுட் த ரீக்ரியேஷன், நம்பலையான்னு கேட்கிறான் அல்ல. அவலம் தூமின், நீ ஒரு நபி, நீங்க அந்த மறுமை உண்டு மறுபிறப்பு உண்டு அப்படிங்கறத நீங்க நம்பலையா, அவலம் தூமின், கால பலா யா நம்புறேன், ولكن ليطمئن قلبي ولكن ليطمئن قلبي என்னுடைய மனம் திருப்தி அடைவதற்காக வேண்டி. இந்த கேள்வியை ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் ஏன் பதில் சொன்னான், ஏன் இவங்களை இப்படி கேட்க வச்சான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. தேர் இஸ் எ சீக்ரெட் பிஹைண்ட் தட். அதுக்கு முன்னாடி இந்த செய்தியை பார்த்துருவோம். இதுல அல்லாஹ் சொல்றான், கால ஃபகுத் அர்பஅத்தம் மின் அத்தைர் ஃபஸ்ருஹுன்ன இலைக் ثم جعل على كل جبل منهن جزءا. நபியே நீங்க நாலு பறவையே எடுங்க, நாலு விதமான பறவை, அது என்னென்ன பறவைங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஒரு மஜ்லிஸ்ல சொன்னேன், நாலு பறவை எடுங்க. நாளையும் முதல்ல உங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. ஃபஸ்ருஹுன்ன இலைக் அப்படினு சொன்னா அவை உங்களிடத்திலே பறந்து வருவதை போன்று நீங்கள் பழக்கப்படுத்துங்க. அவ வந்துட்டு போறது மாதிரி அதை உங்களுடைய பழக்கத்திற்குள்ளே கொண்டு வாருங்கள். அதுக்கப்புறம் அதை அருங்க, தபஹ் செய்யுங்க, வெட்டுங்க. சும்மஜல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அ, அதனுடைய எல்லா கரியும் போட்டு ஒன்னா விரவி நான்கு மலையினுடைய முகட்டிலும் எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. சும்மஜல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அ சும்மதுஹுன்ன யாதீனக ஸஅயா. அதுக்கப்புறம் நீங்க அங்க நின்று அதுகளை எந்த பெயர் சொல்லி நீங்கள் அழைத்து பழகி இருந்தீர்களோ அது மாதிரி கூப்பிடுங்க. அவை உங்களை நோக்கி விரைவாக தனித்தனியாக எழுந்து வரும். வாலம் அன் அல்லாஹ் அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் மிக கண்ணியமானவன், அல்லாஹு தாலா மிக நுட்பமானவன், அவன் ரகசியங்களை அறிந்தவன் என்கிற செய்தியை அல்லாஹு தாலா இந்த இடத்துல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக நடந்த ஒரு தகவலை அல்லாஹு தாலா குர்ஆன்ல பதிவு செய்யறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த ஆயத்தினுடைய அப்படி முன்னாடி ஆயத்து, அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா, அவ் கல்லதி அவரை போன்று, அந்த மனிதரை போன்று, மர்ர அலா கரியா, அவர் ஒரு ஊரை கடந்து சென்றார், ஒரு ஊரை கடந்து போறார். அந்த ஊர் எப்படி இருக்கு? வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா, அப்படியே எல்லா இடமும் பழுதாயி, அந்த ஊரினுடைய எல்லா சின்னங்களும் அழிந்து, அங்க உள்ள எல்லாமே அழிந்து போயிருக்கிறது. கால அண்ணா யுஹயிஹாதிஹில்லாஹு பாத மௌதிஹா, அவருக்கு அவரே கேட்டுக்கிட்டாரு, இந்த ஊர் இப்படி இறந்த பின்னால் இதை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்? இவ்வளவு அழிஞ்சு போன பின்னாடி இந்த திரும்ப இது மீட்டு உருவாக்கம் ஏற்படுத்தப்பட முடியுமா? இது உயிர்ப்பிக்கப்படுமா இந்த பூமிகள் அப்படின்னு கேட்டாரு. மௌதிஹா ஃபமாதஹு அல்லாஹு மியாதா ஆமின் ثم பஅதா, 100 ஆண்டுகள் அல்லாஹ் அவரை அதே இடத்தில் மௌத்தாக்கினான். அதற்கு பின் அந்த மனிதரை அல்லாஹ் எழுப்பினான். கால கம் லபிஸ், எழுப்பினோன்னு கேட்டான், எத்தனை வருஷம் இருந்தீங்க? கால லபிஸ்து யௌமன் அவ் பஅதயௌம், நல்லா தூங்கிட்டேன் போல்கு, ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த சம்பவத்தினுடைய கதாநாயகர் உசைர், உசைர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை பற்றி வருகிற போது அல்லாஹ் இந்த செய்தியை, அப்ப எவ்வளவு நாள் தூங்கினீங்கன்னா, ஒரு நாளோ ஒன்றரை நாளோ தூங்கிட்டேன். قال بل لبست مئات عام فانظر الى طعامك وشرابك لم يتسنى. அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த செய்தியை குறித்து எழுதும்போது எழுதுவாங்க, அந்த காலத்துல ரொட்டியும் அதே மாதிரி திராட்சை பழத்தினுடைய ஜூஸை தொட்டு சாப்பிடுவாங்க. அந்த திராட்சை ஜூஸ் அந்த கால மக்களிடத்துல ஒரு பழக்கமான ஒரு பானமாகவும் ரொட்டி அப்படிங்கிறது உணவாகவும் இருந்தது. இது வந்து அப்படியே தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் அதுக்கு பின்னாடி அப்படி தான். அதனால தான் இன்றைக்கும் கூட என்ன செய்கிறான், இந்த ஆலயங்களில் அந்த ரொட்டி ப்ளஸ் இந்த ஒயினை கொண்டு வந்து வைக்கிறான். ரெண்டும் அங்கிட்டிருந்து வந்தது. அவங்க சாப்பிட்டது அந்த ஒரிஜினல் அந்த பழத்தினுடைய சாரை தொட்டுக்கிட்டு அதில் ரொட்டியை தொட்டு சாப்பிடுவாங்க. இந்த உசைரினுடைய வரலாறை எழுதுகிற போது இமாம்கள் எழுதுகிறார்கள், முஃபஸ்ரீன்கள் எழுதுகிறார்கள், இவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்து ஒரு ஓரமாக உட்கார்ந்து தன்னுடைய அந்த வாகனத்தை அந்த கழுதையை கெட்டிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார். தன்னுடைய ரொட்டியை எடுத்து மேலே வச்சுக்கிட்டார். கொஞ்சம் அந்த திராட்சை பழங்களை ஒரு துணியில் போட்டு அந்த ரொட்டிக்கு மேலே பிழிகிறார். இப்படிதான் வரலாறு. தன்னுடைய ரொட்டிக்கு மேலே பிழிகிறார், அந்த ரொட்டி அப்படியே அந்த இதில் கொஞ்சம் ஈரமான உடனே அதை சாப்பிட்றதுக்காக வேண்டி அப்படியே பிழிகிறார். அல்ல அந்த நிலையில் வர மௌத்தாக்கிட்டான். இப்போ விழிஞ்சு இருக்கிற நிலையிலே அவர் மௌத்து. திரும்ப எந்திரிச்ச உடனே அல்லாஹ் கேட்டான், எவ்வளோ நாள் ஆச்சுன்ன உடனே நல்லா அசந்து தூங்கிட்டோம் போல்குன்னு ரொட்டியை பார்க்கறாரு. பக்கத்தில் அந்த ஜாமு மேலே தடவுனதோடு அப்படி இருக்கு ரொட்டி. அப்போ சொன்னார், ஒரு நாள் ஆயிடுச்சு போல்கிறாரு, நல்லா தூங்கிட்டேன் நான். ஃபந்துரு இலா தாமிக்க ஒஷாராபிக், உன்னுடைய குடிவானம் உன்னுடைய சாப்பாடு அந்த ரெண்டையும் பாருங்க, கெட்டு போகலை அப்படி இருக்கு. வந்துர் இலா ஹிமாரிக், ஆனா உங்க கழுதையை பாருங்கன்னா அல்லாஹ் கழுதையை காணல, எங்கேயோ போயிருச்சு போலுக்கு அப்படின்னு நல்லா பாக்குறாரு. அங்க எலும்புகள் சிதிலம் அடைந்து அந்த எலும்பெல்லாம் உன்னோட மக்கி மண்ணாகி பாதி எலும்பு மேல பாதி எலும்பு காணல இப்படி இருக்கு. இது கோவேரி கழுதை, அந்த கழுதையினுடைய நிலைமை. பந்துரு இலா ஹிமாரி வலினஜ்அலக ஆயதன் லின்நாஸ், ஐ விஷ் டு மேக் யூ எ எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் பீப்புள்ஸ். அல்லாஹ் சொல்றான், உங்களை ஒரு அற்புதமான உதாரணம் ஆக்குவதற்கு மக்களுக்கு நான் நினைக்கிறேன். வந்துர் இலல் இதாமி கைஃப நுன்ஷிஸுஹ, அல்லாஹ் சொல்றான், இந்த எலும்பு எப்படி உயிர் உண்டானதாக அந்த சதையும் பிண்டமுமானதாக ஆக்கப்படுகிறதுங்கிறத இப்ப பார்க்க போறீங்க. இட் இஸ் த லைவ் எக்ஸாம்பிள். அல்லாஹ் சொல்றான், எப்படி அந்த கரியை நீங்களே அறுத்து கொண்டு போய் அங்க வச்சுட்டு கூப்பிடுங்க என்னது ஒரு ஸ்டைல். இங்கே கிடக்கிற அந்த எலும்பை பார்த்து சொல்றான் அந்த நபிக்கல்லா, வந்துர் இல ஹிமாரி வலி நஜாலக ஆயதன் லின்நாஸ், வந்துர் இலல் இதாமி கைஃப நுன்ஷிஸுஹ, அந்த எலும்பை நாம் எப்படி உயிர்ப்பிப்போம். சும்மா நக்ஸூஹ லஹமா, டக டகன்னு ஏதோ இன்னைக்கு இந்த படத்துல வரும்ல அதே மாதிரி விறுவிறுன்னு எலும்புலாம் ஒன்னா செதுச்சு மண்ணிலேருந்து எந்திரிச்சு அப்படியே மேலே சதையாச்சு அப்படியே ஆச்சு டக்குன்னு கோவேரிக்கு கழுதை வந்து அப்படியே நின்னுச்சு. ஃபலம்மா தபையன லஹு, இது நேரடியா when he experienced, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஃபலம்மா தபையன் when he experienced, இது வந்து வெறும் தியரி பேப்பர் இல்ல பிராக்டிக்கல் பேப்பர். தியரி பேப்பர் இல்ல, தியரி பேப்பர் எவ்வளவு படிச்சாலும் கூட இட் இஸ் எ லிமிட், ஓரளவுக்கு தான். அதே ஒருத்தனை கூப்பிட்டு செஞ்சு காட்டிட்டோம் லைஃப் லாங்கா மறக்க மாட்டான். ஒருத்தர் கூப்பிட்டு 2.5 மணி நேரம் கிளாஸ் நடத்துறதுக்கும் அதை 5 நிமிஷம் செஞ்சு காட்டுறதுக்கும் வித்தியாசம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் முழுக்க ஸ்விம்மிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்லைடு சோலாம் போட்டு எப்படி ஒரு மனுஷன் உள்ள போறான் எப்படி வெளியே வர்றான் எப்படி ஸ்விம் பண்றான் காட்டுறதை விட ஒரு ஆத்து கலைச்சிட்டு போய் ஒரு 5 நிமிஷத்தில் அதை சொல்லி கொடுத்துட்டா ஹி வில் ஃபீல் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் ஹி. அதே மாதிரி அவன் வந்து காலம் முழுக்க அதையும் மறக்க மாட்டான் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லாஹ் சொல்றான், அதனாலதான் பல இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அது பொதி சுமக்கிற குழு கழுதைகள் அல்ல, நீங்கள் நல்ல இல்மை ஃபுல்லா ஏற்றி வச்சிருக்கார். அந்த ஹதீஸ் தெரியும், இந்த ஹதீஸ் தெரியும், அந்த ஆயத்து தெரியும், இந்த ஆயத்து தெரியும். அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆயத்து தெரிஞ்சாலும் பி எக்ஸ்பீரியன்ஸ், நான் யாருங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாரு. யூ கேன் டூ இட், யூ கேன் கெட் இட். ஒரு தடவை வாழ்க்கையில அல்லாஹுவ நேரடியாக அந்த சந்திக்கிற பாக்கியத்தை அந்த உள்ளம் பெற்றுருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய சந்தோஷமும் அதனுடைய அந்த ஆனந்தமும் அதனுடைய செயல்பாடுகளும் இருக்கிற நிலை, நீ 1000 பேப்பர்களை தியாரிட்டிக்கலா படிச்சதை விட யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஃபலம்மா தபையன லஹு கால, அப்ப அவர் சொன்னார், ஆலம் அன் அல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர், இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன் அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உண்டானவன், எல்லாம் எப்படி எவ்வளவு பெரிய வேலை அல்லாஹ் பார்க்கறான் அப்படிங்கிறத நான் விளங்கி கொண்டேன் என்கிற செய்தியை அந்த நபியுல்லாவின் மூலமாக சொல்ல வைத்தார். அப்ப அந்த கல்லாக் அப்படிங்கிறத அல்லாஹு தலா ஏதோ ரகசியமான பொருளாக வைக்கல, தான் படைப்பாளன் அப்படிங்கிறத தேவைப்படுகிற நேரத்தில் உலகத்தில் தேவையானவர்கள் மூலமாக அல்லாஹு தலா அதை வெளிப்படுத்தலாம். எப்படி உண்டாக்குறேன், என்னுடைய உருவாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக அல்லாஹு தாலா உருவாக்குகிறார். ரெண்டாவது, இந்த 2 சிஃபத்துகள், உருவாக்கக்கூடியவன், இன்னொன்று அறிவானவன், இந்த ரெண்டுமே ஒன்றை ஒன்று பிரியாத சிஃபத்து. இந்த ரெண்டு இந்த பண்புகள் இருக்கிறதே ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இன்னொன்னுக்கு வேலை இல்லை, இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கணும், அது இருக்கிறது தான் முறையானது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் அறிவானவராக இருக்கிறார், ஒரு விஷயத்தை பத்தி மனுஷன் பொதுவா தெரிஞ்சிருக்கான். இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய ஜாயின்ஸ், மனிதன்ல எத்தனை இடத்துல ஜாயின்ஸ் இருக்கு, எத்தனை இடத்துல சதை இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இன்னைக்கு கலட்டி போட்டு ஆய்வு பண்ணிட்டான். நம்ம புதுசாலாம் ஒன்னும் பண்றதுக்கு இல்ல, டாப் டு பாட்டம் ரத்த ஓட்டம் எப்படி போகுது, எங்க நரம்பு இருக்கு, என்ன இருக்கு, இன்னைக்கு அதை 3D போடுறான். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னைக்கு உள்ள சயின்ஸ்ல வெட்டாதிய, மனிதர்களை வந்து சிரமப்படுத்தாதிய அப்படின்னு சொல்லிட்டு 3D போட்டு அந்த டாக்டர் படிக்கிற மாணவர்களுக்கு இதை இப்படி வெட்டினா அந்த சதை எப்படி போகும்னு காமிக்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் வந்துருச்சு. சரி, இவ்வளவு உயர்ந்த டாப் டக்கர் அறிவாளியா இருக்கானே, நீ கொஞ்சம் மனுஷனை படப்பா அப்படின்னு சொன்னா அது முடியாது. அது முடியுமா இல்லங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா இதை கொஞ்சம் செய்ய அப்படின்னு சொன்னா முடியாது. இதுக்கு பேர் முஹால், இது நடக்க முடியாதது. அறிவாளியாக இருப்பவன் எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற தேவையில்லை. முதலாவது செய்தி. இரண்டாவது, அல்லாஹ் சொல்றான் ஹல்லாக், படைக்கக்கூடியவன். படைக்கக்கூடியவன் எல்லாருக்கும் அதனுடைய முழுமையான அறிவு இருக்குமா அப்படின்னு சொன்னா தெரியாது. ஒருத்தன் ஒரு பொருளை உருவாக்குறான், இந்த பொருளினுடைய உருவாக்கம் இது எங்க போகும், இதனுடைய ஜெனரேஷன், இதனுடைய அடுத்தடுத்த லெவல் என்ன, அவனால சொல்ல முடியாது. ஹி கிரியேட் சம்திங், அவனுக்கு தோணுது. ஒரு சயின்டிஸ்ட் இன்னைக்கு உருவாக்கிட்டான் ஒரு பொருளை, இந்த பொருளுடைய விளைவு, இதனுடைய முடிவு எங்க போய் சேரும், அவனால சொல்ல முடியாது. அதை இந்த உலகம் நல்லதுக்கும் பயன்படுத்தும், அப்படி தலைகளை கெட்டதுக்கும் பயன்படுத்தும். அந்த பொருள் குறித்தான அவன் கண்டுபிடித்த பொருளை வந்து அவன் நீங்கள் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலையிலும் அவனால் அவனுடைய அறிவை கொண்டு உர்ஜீதப்படுத்த முடியாது. அப்ப மனிதர்களுடைய விஷயத்தில் இந்த ரெண்டும் முகால், நடக்க முடியாத கதை. அறிவாளியாக இருப்பவனெல்லாம் படைப்பவனாக இருக்க முடியாது, படைப்பாளியாக இருப்பவனெல்லாம் அறிவாளியாக இருக்க முடியாது. இது இந்த செய்தி புரிஞ்சிருக்கும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ஹிரோஷிமா நாகசாகிய அழிக்கிறதுக்கு அங்க குண்டு போட போனானே அந்த அமெரிக்காவினுடைய படைகள், நம்ம தயாரிச்சதுல இன்னைக்கு இத்தனை பேரை சாவடிக்க போறான்னு அவன் தயாரிச்சவனுக்கு தெரியாது. அவனை பிரஷர் பண்ணி வாங்குறான் அந்த லிட்டில் பாய் அப்படிங்கக்கூடிய அந்த முதல்ல லிட்டில் பாய்னு போட்டு இருக்கவன் எல்லாம் மேல அனுப்பின அந்த முதல் குண்டு, அந்த அணு சோதனை நடந்த அந்த இது இருக்கு, அது அவனை தயாரிச்சவனுக்கு தெரியாது. எதுக்கு இவ்வளவு அர்ஜென்டா கேக்குறாங்க என்ன? ஆனா அது அது தயாரிச்ச நோக்கம் அருமையான நோக்கம். அதை கொண்டு வந்து முதல்ல அங்க போட்டு இத்தனை பேருடைய உயிரை பழி வாங்கினான். அவன் சொன்னா இப்படி சாவடிப்பேன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்னா. என கண்டுபிடிச்சவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. இது எல்லா வகையிலையும் நல்லதாகணும்னு தானே உலகத்துல எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. இன்னைக்குள்ள பொருளை பத்தி நான் பேசல, இன்னைக்கு எல்லாமே எக்கனாமி. அத்தாவா இருக்கிறது கூட யூ ஷுட் பி என்னது வித்து எக்கனாமியா இருந்தாதான் அப்ப நான் ஒத்துக்கிறான். அம்மாவா இருக்கணும்னா கூட நீ காசு வச்சிருக்கியா அப்படின்னு. அது இன்னைக்குள்ள அந்த ட்ரெண்டினுடைய விலகம், ட்ரேடினுடைய விலகத்தை பத்தி, உலகத்தை பத்தி பேசல. பொதுவா ஒருத்தன் ஒரு பொருளை உருவாக்குறான் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக நன்மைகள் விளைய வேண்டும் அப்படிங்கிறதான். இடையில அன்னைக்கு இது சம்பந்தமா தெரிஞ்சுக்கும்போது ஒரு செய்தி, ஒரு அருமையான செய்தியை படித்தேன். இந்த வெடிகுண்டு சம்பந்தமான ஆய்வுகளில் நிறைய பேர் நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார்கள். அதுல இந்த பாலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு புகையற்ற பாலிஸ்டிக் அப்படின்னு சொன்னா புகையில்லாத வெடிபொருள்களை உருவாக்குவதற்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு அறிவாளிகளினுடைய கூட்டம் பயணப்பட்டு கொண்டிருந்தது விஞ்ஞானிகள். அதுல டைனமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பெரிய அந்த அணு ஆயுதத்தினுடைய பொருளை கண்டுபிடித்தவருடைய பேரு நோபல் ஆல்பர்ட். இது ஒரு நல்ல அழகான வரலாறு. நோபல் ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் அந்த வெடிமருந்து, டைனமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிக்கிறார். அது வியாபாரம் நடக்குது. அவருடைய தகப்பனார் அந்த வியாபாரம், அவருடைய சகோதரர் வந்து அது சார்ந்த வியாபாரம், உங்க குடும்பம். இதுல ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிச்சார். அவருடைய மூத்த சகோதரர் ஒரு நாள் மௌத்தா போறார். நடந்தது 1888 பேப்பர் போடுறான். அந்த நேரத்தில் பிரெஞ்சில இருந்து வந்த ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. அந்த செய்தியில் எழுதியிருக்கான், The merchant of the death is died அப்படின்னு போடுறான். The merchant of the death is died. மரணத்தின் வியாபாரி மரணம் அப்படின்னு போட்டு கீழே இவருடைய பேர் நோபல் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். இந்த ஆள் அந்த பேப்பரை வாசிக்கிறான். வாழ்க்கையில் இப்படிலாம் சில பேருக்கு தானே சந்தர்ப்பம் ஐயோ. இவன் செத்த நியூஸையே, இவன் செத்ததா போட்டப்பட்ட நியூஸையே இவன் வாசிக்கிறான். அது பிரான்ஸ்ல உள்ள அந்த பத்திரிகை போட்டிருக்கு, மர்ச்சன்ட் ஆஃப் த, அதுவும் நல்ல மேல ஃபர்ஸ்ட்ல தலையங்க மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பேஜினுடைய அந்த கவர்ல போடுறான். போட்டோடனே இந்த ஆளுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இப்படி ஒரு செய்தியை போட்டிருக்கான். ஆனா இது மௌத்தா போனது கூட பிறந்த சகோதரர் மௌத்தானது. அந்த ஆள் இதை படிச்சுட்டு தூக்கமே வரல. நம்ம நல்லது கண்டுபிடிச்சோம், ஏதோ ஒண்ணு உலகத்துல தேவைப்படும் அப்படி அணு ஆயுதம்னா அதுல இருந்து கரண்ட் கண்டுபிடிக்கலாம் இப்படின்னு நல்ல ஒரு நோக்கத்துக்கு கண்டுபிடிச்சோம். கடைசியில நம்ம தலையெழுத்தை இப்படி ஆக்கிட்டானே, திரும்ப நம்ம மூத்தா போனாலும் இவன் இப்படித்தானே திரும்பவும் போடுவாங்க. இன்னைக்கு தெரியாம போச்சு, இன்னொரு தடவை தெரிஞ்சு நம்ம பேரை போடுவான்னு உலகம் என்னை பற்றி இனி இந்த வார்த்தையை கொண்டு சொல்லவே கூடாது, என்னை பற்றி நல்ல முறையில் அடையாளம், ஒரு மனிதனுடைய டேர்னிங் பாயிண்ட், அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் ஏற்படுத்தினா நோபல் பிரைஸ். நீ உலகம் முழுக்க நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் சொல்றாங்க இல்லையா, உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த விருதுகள் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த லிட்ரேச்சர், அதே மாதிரி ஒன்னொன்று அஞ்சு தொகுதியாக பிரித்து வச்சு அதில் சயின்ஸ் மெடிசின்ல இதுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்படக்கூடிய அந்த நோபல் பரிசை காசை போட்டு தான்ட்ட இருந்த சொத்தெல்லாம் விற்று போட்டு போதும், எனக்கு இந்த உலகம் தந்த பிரைஸ் போதும், நீ எல்லாத்தையும் பிரைஸ் எடுத்துக்க, மௌத்தா போகிறது வரையும் என்னை எவனாவது சொல்லணும்னா இந்த பரிசை அறிமுகப்படுத்தினால அவன் தாண்டா செத்து போயிட்டான்னு சொல்லணும்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவன் இடத்துல இருந்து ஒரு அறிவாளி ஒரு விஞ்ஞானி எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டிருப்பான், அவன் கஷ்டப்பட்டதனுடைய அந்த விளைவு தவறாக போறதுன்னா அவன் புரிஞ்சிக்கிறது இல்ல. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, யாராக இருந்தாலும் அவர்களுடைய வெளிப்பாடு விளைவுகளின் வெளிப்பாடு சரியாகத்தான் இருப்பான் தெரியாது, ஆனால் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான், எனக்கு படைக்கவும் தெரியும் படைத்தவைகளை பற்றியும் தெரியும். அந்த தகவலுக்கு தான் இவ்வளவு தூரம் நீ உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் அதை முழுமையாக இந்த எலும்பு எங்கிருந்து வந்தது, இதனுடைய படைப்பின் ஆரம்பம் என்ன, இதனுடைய கடைசி வரை இதனுடைய வரலாறை நான் அறிந்தவன், படைச்சிட்டு நான் விட்டுட்டு போறவன் இல்ல, படைக்கவும் செய்வேன் படைச்சு முடிச்சுட்டு ஃபாலோ அப்லையும் இருப்பேங்க நல்லா, இதுதான் இங்க தகவல். படைக்கவும் செய்வேன் படைச்சு முடிச்சுட்டு அந்த படைப்பினங்களை பற்றி முழுமையான அறிவு எனக்கு உண்டு, இது எங்க வரை போகும் சேரும் அப்படிங்கறத பத்தி முழுமையான அறிவை கொண்டவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல தான் யார் என்பதை அது அந்த ரெண்டு வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், அல் கல்லாக் அல் அலீம், அவன் படைப்பாளன், படைச்ச பின்னாடி அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிபவன். இதற்கு முன்னாடி உள்ள ஆயத்தில் இந்த மரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்துட்டு அதனுடைய அந்த கடைசி பகுதியை சொல்லல, அதை விட்டுட்டு போயிட்டேன். அந்த மரத்துக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள தொடர்புகளை பற்றி, அந்த ஆக்சிஜன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதில் தான் பேசணும். அந்த பச்சை மரத்திலிருந்து நெருப்பை கொடுப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் ஆக்சிஜன். அப்புறம் அதே மாதிரி இந்த போட்டோ சிந்தசிஸ் பத்தி சொல்றான். அந்த ஆயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்றான், அந்த செய்தியை அதுல தான் முடியுது, அதுக்குள்ள அடுத்த ஆயத்துக்கு அப்படி நவன்ட்டோம். படைப்பவன் மட்டுமல்ல அந்த படைப்பியின் தேவையை அறிந்தவன் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த ஆக்சிஜனில் இருந்து மரம், மரத்திலிருந்து நெருப்பு வந்துருச்சு, அந்த நெருப்பில் இருந்து உங்களை நீங்களே பத்த வைத்துக் கொள்ளுவீர்கள். யூ பீப்பிள் இக்னோ யுவர் செல், இக்னைட் யுவர் செல். அந்த இக்னேஷன் என்ன, அது அழகான வார்த்தை, நீங்கள் எரிக்கப்படுவீர்கள் இல்ல, மிக தெளிவாக குர்ஆனிய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பத்து வைத்துக் கொள்ளுவீர்கள், நீங்களாக தேடி போய் எடுத்துக் கொள்ளுவீர்கள். ஆக்சிஜன் உலகம் முழுக்க இருக்கும், நீ ஹயாத்தா இருக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவையே இல்லை, அல்லாஹ்வினுடைய அனுமதி மட்டும்தான் தேவை. ஆனால் உன்னுடைய காலம் ஓடுவதற்கு உணவு எப்படி நீ எடுத்துக் கொள்ளுகிறாயோ, தண்ணீரை எப்படி நீ தேடிக்கொள்ளுகிறாயோ, அது மாதிரி ஆக்சிஜனை நீ போய் எடுத்து உன்னுடைய உடம்பில் உள்ள செல்களில் நீங்கள் பத்த வைத்து நீங்கள் வாழுவீர்கள். என்ன அழகான செய்தியை சொல்றான். அப்ப படைத்தவன் மட்டுமல்ல படைப்பின் ரகசியங்களையும் அறிந்தவன், அதனுடைய முழுமையான அறிவு, இது எங்கிருந்து எங்கு போய் சேரும், இதனுடைய முடிவென்ன, அழுமையா தெரியும். ஒரு ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹ் மிக அழகாக சொல்லுவான், நம்ம எப்போதும் ஓதுற வசனம், மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம்,
கேள்விப்பட்டிருப்போம்
அல்லாஹ் கேக்குறான், சங்கையான உன்னுடைய இறைவனை விட்டு உன்னை ஏமாற்றிய அந்த பொருள் எது? சங்கையான இறைவன், கண்ணியம் பொருந்தியவன், கரீம் அப்படின்னு சொன்னா ஆனர், நோபல் அப்படின்னு அர்த்தம். சங்கையான உன்னுடைய இறைவனை விட்டு உன்னை ஏமாற்றி அந்த பொருள் எது? மகரக்க பி ரப்பிக்கல் கரீம் அல்லதி, அவன் யார் தெரியுமா சொல்றான், ஹலக்கக் ஃபஸவ்வக் ஃஅதலக். அது என்ன மூணு ஸ்டேஜ்? அந்த இறைவன் தான் உன்னை படைத்தான், இண்டிவிஜுவல் சிங்குலரா அல்லாஹ் பேசுறான். அந்த இறைவன் தான் உன்னை படைத்தான், ஃபஸவ்வக் உன்னை ஒழுங்கமைப்பு செய்தான். உன்னை அந்த கரெக்டா சேனலைஸ் பண்ணி கொண்டு வந்தது அந்த ரப்பு. அந்த ஹல்லாக் அப்படிங்கக்கூடிய பேருக்குள்ள இருக்கக்கூடிய செய்தி. மூணாவது ஃஅதலக், ஃஅதலக் உன்னை செவ்வையாக ஆக்கினான். உடம்பு ஒரு சைஸ்ல இருக்கு, மண்டை இன்னொரு சைஸ்ல இருக்கு, ஆளு ஒரு சைஸ்ல இருக்கான், கை ஒரு சைஸ்ல இருக்கு, சைக்குமா இல்லையே? அந்த உடலுக்கு தோதுவான கண்கள், அந்த உடலுக்கு தோதுவான அமைப்பு அல்ல கேக்குறான். வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப், நீ என்ன உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்ட? உன்னை படைச்சு சும்மாவும் படைக்கல. He take care about you, not your mom. படைத்த விஷயத்தில் உன் தாய்க்கும் உன் தந்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒரே ஒரு சம்பந்தம், அவர் தூக்கி சுமந்தா, அதுவரையும் அவர் முதுகுல சுமந்தார். இந்த சம்பவத்தை தவிர வேற எந்த சம்பவமும் உங்களுக்கும் அவங்களுக்கும் கிடையாது. சொல்லிட்டு சொல்றான், உன்னை அப்படி படைத்த அந்த அல்லாஹுவை விட்டு, உன்னுடைய கிரியேட்டரை விட்டு உன்னை தடுத்தது எது? அவன் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? He took care about you. உன்னை பார்த்து பார்த்து படைச்சான். இந்த மூக்கு எப்படி வச்சா அழகா இருக்குன்னு பார்த்தான், இந்த கண்ணு எப்படி இருந்தா அழகா இருக்கு, இந்த உடலுக்கு எந்தெந்த அமைப்புகள் சரி எல்லாத்தையும் பார்த்து வச்சான். எல்லாத்தையும் மிக சரியான அமைப்பிலே கொண்டு வந்தான். ஒரே செய்திய படைப்பு அப்படிங்கக்கூடியத படைச்சேன்ட்டு போயிடலாம்ல? இல்ல இல்ல, நான் உன்னை செவ்வைப்படுத்தினேன், உன்னை ஒழுங்குபடுத்தினேன். ஒவ்வொரு வார்த்தையா சொல்றான், ஒழுங்காக்குறது ஒண்ணு, செவ்வையாக்குறது ஒண்ணு. உள்ள எல்லா பொருட்களையும் இயங்குவதை போன்ற அமைப்புகிற அந்த வேலைகளை நான் பார்த்தேன். அப்படின்னா அந்த அல்லாஹுவை நீ எப்படி பார்க்க வேண்டும்? இன்னைக்கு கொஞ்ச நேரம் இப்படி போய் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு நம்மளை நம்மளே என்னமான்னு நினைச்சுக்கிறோம். அதாவது என்னடா இப்படி இருக்கான், நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி எல்லாருக்குமே உலகத்தில் சில ஆசை உண்டு. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னோடனே, சார் இன்னும் கொஞ்சம் ஒசரமா, இன்னும் கொஞ்சம் உள்ளியா, ஏங்க எங்கேயோ இருப்பேங்க, எங்கேயும் போக மாட்டார், அங்கதான் இருப்பாரு நினைச்சுக்கிறது. அதான் ஒருத்தர் சொன்னார், கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்ற மனுஷன், எல்லாரும் உலகத்துல எல்லாரும் நீங்க யாரை பார்த்து இவர் பெரிய அழகு ஆண் அழகன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா, அவனை கூப்பிட்டு கேட்டா அவன்னா ரொம்ப மோசமா இருப்பான். நான் ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கு, என் மூக்கு ஏன் இப்படி இருக்குன்னு அவன் தான் பேசிக்கிட்டு இருப்பான். நீ யார அசிங்க, அவன் கூட நான் சூப்பரா இருக்கேன்னு போயிட்டே இருப்பான். அல்லாஹ் சொல்றா, உன்னை கொஞ்சம் சுத்திப்பார், அவன் உன்னை என்ன அழகா படைச்சிருக்கான். படைச்சது மட்டுமல்ல, உன்னை சீர் செய்திருக்கிறான், ஒழுங்குபடுத்தி இருக்கிறான், செவ்வையாக்கி இருக்கிறான். அவனுடைய டேக் கேர்ல தான் நீ வெளியே வந்த. இன்னொரு ஆயத்துல இதை விட அழகா அல்லாஹ் சொல்றான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைன் ஹலகஹு, அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைன் ஹலகஹு. அவனுடைய இயற்கையே என்னன்னா, அவன் எதை படைத்தாலுமே அவனுடைய படைப்புகளிலே அவன் பியூட்டியை எதிர்பார்க்கிறவன். இப்ப போய் கண்ணாடிய பார்க்கணும், இதுக்கப்புறம் என்ன ரப்பு எவ்வளவு அழகா படைச்சிருக்கான். என்ன, யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் த அல்லாஹ், கிரியேஷன் ஆஃப் த அல்லாஹ், நீ வந்து அல்லாஹ்வினுடைய படைப்பினம். அந்த எண்ணத்துல போய் கண்ணாடி பின்ன சொல்லும் போது இந்த ஆயத்து ஓதணும், அஹ்சன குல்ல, அஹ்சன் அப்படின்னு சொன்னா இன் த பெஸ்ட் ஃபார்ம், ஹசன் அழகு, அஹ்சன் மோர் பியூட்டின்னு அர்த்தம். அஹ்சன குல்ல ஷையின் கலகஹு وَبَدَأَ خَلْقَ الْإِنسَانِ مِنْ تِينٍ. இந்த மனிதனை அந்த களிமண்ணிலிருந்து மிக செவ்வையாக அழகாக பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து உருவாக்கிய ஒரு உடல் தான் மனிதனுடைய உடல். அப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது, படைப்பு ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய பார்வை என் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறது. என் தாயின் கருவறையில் இருந்த போதும் நான் வெளியே வந்த பின்னாடியும் என்னை ஒவ்வொரு நிலையிலும் அழகாக வைத்திருப்பவன் என்னுடைய ரப்பு அல் ஹல்லாக் அல் அலி. அதே மாதிரி குர்ஆன்ல சில இடங்கள்ல அல்லாஹு தஆலா சில செய்திகளை சொல்லுவான். மற்ற பெயர்களுக்கும் இதற்கும் உள்ள சில வித்தியாசம் மட்டும் இருக்கு. மற்ற பெயர்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப கஃபூரர் ரஹீமா, கஃபூர் அல்லது கஃபார் ரெண்டு பேர் இருக்கு அல்லாஹ்வுக்கு, ரெண்டு பேருக்கும் மன்னிக்க கூடியவன் அர்த்தம். குர்ஆன்ல கஃபூர்னு அல்லாஹ் சொல்றான் சில இடத்துல, சில இடத்துல கஃபார் கஃபாரு துனூப் அல்லாஹ் சொல்றான், சில இடத்துல கஃபூரர் ரஹீம் சொல்றான். ஆனா ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். அதே மாதிரி காதிர் கதீர் என்று சொல்லுகிற ரெண்டு பெயர்கள் அல்லாஹுக்கு உண்டு. ரஹீம் ரஹ்மான் ரெண்டு பேர் உண்டு. ரஹீம் அதனுடைய முபாலகா, அதனுடைய எக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு ரஹ்மான் அப்படிங்கக்கூடிய பெயர். காஹிர் கஹார் அடக்கி ஆளக்கூடியவன், அல் ஹாலிக் ஹல்லாக், இதெல்லாம் அல்லாஹுவினுடைய பெயர்கள். இப்ப கஃபூருக்கும் கஃபாருக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அல்லாஹ் எந்த வார்த்தைகளையும் தேவையில்லாமல் அல்லது அவனுடைய பெயர்களில் வித்தியாசம் இல்லாமல் இல்லை. கஃபூருக்கும் கஃபாருக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம குர்ஆன்ல அடிக்கடி இந்த பெயர்களை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்துல் கஃபூர் நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி கஃபார் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, கிதாபுகள் அழகாக எழுதுறாங்க, கஃபூர் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், தட் இஸ் த குவாண்டிட்டி பேஸ். என்ன பேஸ்? குவாண்டிட்டி பேஸ். மஹமா கசுரத், ஒரு 1000 பாவம் ஒரு 100000 பாவம் ஒருத்தன் செஞ்சிருப்பான் அப்படின்னாலே அவனையும் மன்னிக்க கூடியவன், அதுக்கு பேரு கஃபூர். அப்ப கஃபார் அப்படின்னு சொன்னா யஃஃபிரு துனூப மஹமா கபுரத், அது குவாண்டிட்டி, இது குவாலிட்டி, பெரிய பாவம். கஃபூர் அப்படின்னு சொன்னா எக்ஸஸ் நிறைய அர்த்தம். கஃபார் அப்படின்னு சொன்னா ஹஜிம்ல பெருசு, தனவா வித்தியாச வித்தியாசமா, அல்லது பெரும் பெரும் பாவமா செஞ்சிருக்கான், அவனையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன். அரபியில சொல்லும் போது சொல்லுவாங்க லில் கம்மி வல் கைஃப், குவாண்டிட்டி பேஸ்ட் ஆர் குவாலிட்டி பேஸ்ட், எதா இருந்தாலும் சரி எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிக்க கூடியவன். ஆனால் இந்த இடத்துல ஹல்லாக் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். ஹாலிக் படைக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுக்கு பேர் உண்டு. அதனுடைய எக்ஸஸ் ஃபார்ம் தான், சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் ஹல்லாக். அப்ப ஹாலிக்னா என்ன அர்த்தம்? படைக்கக்கூடியவன் அர்த்தம், இல்லாத ஒன்றிலிருந்து ஒரு பொருளை உருவாக்குபவன், இவன் தான் ஹாலிக். அப்ப ஹல்லாக் அப்படின்னு சொன்னா இல்லாத பொருளிலிருந்து ஒன்றை உருவாக்கு, உனக்கு பேர் ஹாலிக் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லாக்னா ஒரே மாதிரி பொருட்களை விதவிதமாக படைத்துக் கொண்டே இருப்பவன். இப்ப மனுஷன் இருக்கான், ஒரு மனுஷன் தானே உலகத்துல, எத்தனை பேர் இருக்கான்? கோடான கோடி பேர். ஆனா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எல்லா வகையிலும் டிஃபரண்ட் உண்டு. ஒரு மனுஷனை பார்த்துட்டு அத்தாவை பார்த்துட்டு பிள்ளைய பார்த்தா சம்பந்தமே இல்லாம இருக்கு, அடையாளம் காண முடியும். ஆனா கண் அங்கதான் இருக்கு, மூக்கு அங்கதான் இருக்கு, வாய் அங்கதான் இருக்கு, உடல்ல எல்லா பொருட்களும் அங்கதான் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு பேர் தான் ஹல்லா. எல்லா வகைகளிலும் வித்தியாசமாக அவனுடைய படைப்பினங்கள் போய்கொண்டே இருக்கும், அதற்கு முடிவுகளே இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் ஹல்லாக் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பயன்படுத்துறான். ஹல்லாக் அல் அலீம், இரண்டாவது படைக்கக்கூடியவன் ஒன்றாவது, இரண்டாவது அந்த படைப்புகளை பற்றி முழுமையான அறிவுகளை தன்னகத்தே கொண்டவன் அப்படிங்கக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். இதை ஏன் சொல்றான்? நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களை மாதிரியே நான் குளோனிங் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு அல்லாஹ் சொன்னதை எனக்கு படைக்க மட்டும் தெரியுமல்ல, எனக்கு அது சார்ந்த அறிவுகளும் உண்டு. அந்த அறிவுகளும் முழுமையான அறிவுகள், இன்றோடு முடிகிற அறிவுகள்ல. இந்த பிறந்த குழந்தை இன்னும் எத்தனை ஆண்டு வாழ்ந்து மரித்து மண்ணோடு மண்ணாகி மீண்டும் கியாமத்தில் எழுப்பப்படுகிற வரை இது சார்ந்த செய்திகளை எல்லாம் நான் தெரிந்திருக்கிறேன். அது எப்படி? அது எப்படி? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதனுடைய விளக்கமாக அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இது குறித்து பேசுகிறான். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷய்யன் அன் யகூல லஹு குன் ஃபயகுன். ரொம்ப பெரிய வசனம். அல்லாஹுவினுடைய தௌஹீத, அல்லாஹுவினுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹுவினுடைய ருபூபியத்தை, அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம், அவனுடைய சக்தியை புரிந்து கொள்ளுகிற ஒரு வசனம். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷய்ய. அவனுடைய விஷயம் ஏதாவது ஒரு பொருளை நாடினால், அன் யகூல லஹு குன் ஃபயகுன், அவன் ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும். இவ்வளவுதான். இப்ப இந்த படைப்பினத்தை பத்தி இவ்வளவு பேசிட்டு அதனுடைய விளக்கத்தை எல்லாம் சொல்றான், அது எப்படி ஆகும். மனிதர்களிலும் படைப்பவர்கள் உண்டு, மனிதர்களிலும் அறிபவர்கள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஈசா அலை இஸ்லாம், இது ஈசா அலை இஸ்லாம், அஹ்லுக்கு லக்கும் மின தீன் கஹை அத்தி தயிர். அந்த நபியை பார்த்தெல்லாம் சொன்னான், நீங்கள் வந்து ஒரு பறவை மாதிரி ஒன்றை செய்யுங்க களிமண்ணில், அதில் ஊதுங்க, அதுக்கு உயிர் வந்துடும் சொன்னான். அஹ்சனுல் காலிக்கின், உலகத்தில் நிறைய படைப்பாளர்கள் உண்டு, ஆனால் அழகிய படைப்பாளன் நான் தான் சொன்னான்ல. அப்போ நிறைய பேர் எல்லாத்தையும் உருவாக்கலாம், இன்றைக்கு உலகத்தில் உருவாக்கக்கூடியவர்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அதிலே அழகாக உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ் அப்படிங்கிறத சொல்லும் முகமாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்க படைங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு களிமண் வேணும், அப்புறம் வந்து ரூஹு வேணும், அப்புறம் அதை எப்படி கொடுக்கறதுன்னு செய்யணும், இதெல்லாம் இது வந்து ஒரு பெரிய பேஸ். நீங்க அவ்வளவையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் தான் ஒரு பொருளை உருவாக்க முடியும். இன்றைக்கு ஒரு தலைவாணி ஒண்ணு வெளியே கம்பெனில இருந்து தயாரிச்சு வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதனுடைய உழைப்பு, பொருளினுடைய தேவை, பொருளாதாரத்தினுடைய தேவை, இதெல்லாம் கணக்கு போட்டுதான் ஒரு தலைவாணி வெளியே வரும். இது வந்து இயலாதவர்களின் வெளிப்பாடு, இது எல்லா பொருளுக்கும் அடக்கம். ஒரு மனுஷன் ஒன்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உடனே மூலக்கூறை தேடணும், இது எங்கிருந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வரணும், எல்லாம் ஆன பின்னாடி உருவாக்கி தரும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் யார் தெரியுமா, என்னுடைய அமைப்பு எப்படி தெரியுமா, ஐ யகூல லஹு குன் ஃபயகுன், நான் ஆகு அப்படின்னு சொன்னேன்னா அது ஆகிவிடும். சரி, இதுல வந்துட்டு எதை பார்த்து அல்ல ஆகுன்னு சொல்லுவான். அப்ப உன் ஆகு அப்படின்னு சொன்னா முன்னாடி ஏதாவது இருந்தா தானே இது ஆகும். இப்ப ஆகுறதுக்கு ஏதாவது முன்னாடி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஒண்ணு வேணுமே, எதை பார்த்து நீ ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியும் அப்படின்னு சொல்ற அழகா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இத அராத செய்ய, ஒன்னு அல்லாஹ் நினைத்தால், அராத செய்யன் அப்படின்னு சொன்ன அவன் நாடினால், ஒரு பொருளை நாடினால் அதுக்கு முன்னாடி எந்த பொருளும் தேவையில்லை, இந்த நாடி இருக்குது ஆகுன்னு ஆகிட்டே இருக்கும். இந்த நாடி இருக்குது ஆகுன்னா ஆகிட்டே இருக்கும். அப்ப குன்னு ஏன் சொல்லணும், விளக்கம் எழுதுறாங்க. இது சாதாரணமான போகிற போக்கில் படிக்கிற ஆயத்தல்ல, இன்டெப்த் இன்டெப்த் இன்டெப்த். கிரியேஷன்னா என்ன, நீ யார், நீ எங்க போற, உன்னை பற்றி உண்டான ஒரு அற்புதமான அடையாளம் தான் இந்த ஆயத். அல்லாஹ் சொல்றான் குன் ஃபயகுன், அல்லாஹ்வுக்கு அப்ப ஆகுன்னு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குமா? குன் அப்படின்னு சொன்னா பாஸ்ட், யகுன் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ், குன் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ், யகுன் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல அல்லாஹ் சொல்லி ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒண்ணு நடக்குமா? இப்ப அந்த குன் அரபியில் இதுக்கு எழுதுறாங்க, கிதாபுகள் எழுதுவாங்க, அல் அம்ரு, அல் அம்ரு பைனல் காஃபி வன் நூன், அல் அம்ரு பைனல் காஃபி வன் நூன் கிதாபுகள்ல அழகாக எழுதப்படும். த மேட்டர் இஸ் பிட்வீன் காஃப் அண்ட் நூன். குன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரெண்டா பிரிச்சா காப்பு நூனு ரெண்டு வார்த்தை. மொத்த அரபியிலையும் ஒரு செய்திய ரொம்ப சிம்பிளா, கடைசியாக ரொம்ப சிம்பிள் அப்படிங்கறது அடையாளப்படுத்துகிற வார்த்தை தான் குன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை. இதுக்கு குறைஞ்சு இன்னொரு வார்த்தை இல்லை, இதுக்கு குறைஞ்சு இன்னொரு வார்த்தை இல்லை. அப்ப குன் அப்படின்னு சொன்னா காஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆகு அப்படிங்கிற அந்த நூன் முடிவதற்குள்ளே எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு இமாம் உதாரணம் எழுதும் போது மிக அழகா எழுதியிருந்தார். நம்ம ஒரு மனுஷன் உட்கார்ந்திருக்காரு, ஒரு மனுஷன் உட்கார்ந்திருக்காரு, எந்திரிக்கணும்னு நினைக்கிறார். இப்ப எந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நம்ம போறோம், அப்படி எந்திரிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே காலுக்கு கால், பிளீஸ் பி ரெடி, எல்லாம் நேரம் ஆயிருக்க நிரம்ப அப்படின்னு. அப்புறம் இடுப்புக்கு, நீ கொஞ்சம் ரெடி ஆயிருக்க, நான் இப்ப எந்திரிக்க போறேன். இப்ப எந்தெந்த ஜாயின்ஸ் எல்லாம் இவர் எழுதுறதுக்கு தேவைப்படுமோ, கையினுடைய விரல்கள் அமைப்பு, அது எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லி நீ உடனே ரெடி ஆயிருக்க, நான் எந்திரிக்க போறேன்னு சொல்றானா? எந்திரிக்கணும்னா டக்குன்னு அவர் பாட்டுக்கு எந்திரிக்கிறாரு. இந்த கை வேலை செய்யுது, இந்த காலு அது பாட்டுக்கு எந்திரிக்குது. ஆனா இது எல்லாம் அப்படியே வேலை செய்யுமானா? இல்ல, திடீர்னு தூங்கிட்டு எந்திரிக்கும் போது எந்திரிக்கவே முடியாது. ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு அல்லது சர்ஜரால உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கிறோம், அப்பவும் அதே கால் தான். அப்ப என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா, நடக்க முடியல. இந்த மாப்பிள்ள இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு நிறைய பேர், சில மாப்பிள்ளாம் கீழே விழுந்துருக்கான். மாப்பிள்ள மஜ்லிஸ் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு எல்லாரும் முசாவா செய்ய போனா அவர் கீழே இறங்குவாரு. அன்னைக்கு தான் சுஜூதுல உட்கார்ந்தாரு ரொம்ப நேரம். என்னப்போ எந்திரிச்சா நிக்கவே முடியாது, சுத்தமா ரெண்டு காலுமே அவுட்டு. யாராவது குடிச்சு கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சிருக்கணும், அப்பதான் அவர் நிப்பாரு. தெரியா ஏன் அந்த காலு இதுவரையும் நம்ம எந்திரிச்சா நிக்கிற காலு இன்னைக்கு ஏன் காலையில வேலை செய்ய மாட்டேங்குது? அது மாப்பிள்ள ஆஃபர் அன்னைக்கு. அன்னைக்கு தானே எல்லா ஊருக்கும் நல்லா வேலை செய்யணும், காலு கையெல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் பாப்பாயில அப்படின்னு கேட்டா அன்னைக்கு தான் வேலை செய்யாது. இப்ப இவர் எந்திரிக்கிறதுக்கு யாருமே ஆர்டர் போட்டு கை எந்திரி கால் எந்திரிக்கலாம் சொல்றது இல்ல. ஒரு சாதாரண மனுஷன் அவனே நான் எந்திரிக்கணும்னு நினைச்சு இப்படி எந்திரிச்சா நினைச்சி, அதான் முக்கியமான விஷயம். நான் எந்திரிக்க போறேன்னு நினைக்கிறது தான் அதுதான் முக்கியமான. அந்த மூளைக்கும் அந்த அவனுடைய எண்ணத்துக்கும் உள்ள தொடர்பு, எந்திரிக்க போறேன்னு நினைச்சிட்டா எல்லாம் உறுப்பு வேலை செய்யுது. அதை விட ரொம்ப சிம்பிளா விளங்கிக்கிறான், இருந்து பாத்ரூமுக்கு போறாரு, ஒண்ணுக்கு போகணும்னு நினைச்சவனும் போகும். அங்க என்ன சட்டர் இருக்கு, அங்க எவன் போட்டு அடைச்சு வச்சு தாப்பாலா போட்டு வச்சிருக்கான், பூட் போட்டு பூட்டியா வச்சிருக்கான், அதை நினைச்சோன்னா போகுது. சரின்னு ரோட்ல நின்று போயிட்டு இருக்காரு, போலீஸ்கார வர்ற மாதிரி கொஞ்சம் அங்க ஆரம்பிச்சா தமக்கு நின்றுக்குது. அணையா கட்டி இருக்கான், என்ன இருக்கு அங்க? ஒண்ணுமே கிடையாது, முழு நீல ஓட்ட. அப்ப தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையே? நினைச்ச ஒண்ணு ஸ்டாப் ஆகுது, நினைச்ச ஒண்ணு திரும்ப போகுது, எல்லாமே நடக்குது. ஒரு சாதாரண படைப்பினத்தால் இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியுதுன்னா படைத்த ரப்புல்லாலமீன், படைத்த ரப்புல்லாலமீன். அப்ப அவனுக்கு குன் அப்படிங்கிறது நாம் விளங்குவதற்காக வேண்டி சொன்ன ஒரு செய்தி. இது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ரெண்டாவது குன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை என்ன போறான், இந்த அரபியில ஃபா அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு இஸ்தேனாப்னு சொல்லுவாங்க. இஸ்தேனாப் அப்படின்னா எப்படி ஒரு மனுஷன் நடக்கும்போது காலை எடுத்து வச்சோன்னா கையை தானா பின்னாடி போகுதோ, நம்ம கால் எடுத்து வைக்கும் போது நம்மளுடைய அனிச்சையான ஒரு நிலையில நம்முடைய கை என்ன செய்யும் பின்ன, அப்படின்னா தான் அவரால் நடக்க முடியும். காலை முன்னாடி இந்த கால் போச்சுன்னா, இந்த கால் முன்னாடி போச்சுன்னா அந்த கை மாறி மாறி இப்படி நடக்கிறாரு. என்னைக்காவது இந்த கால் முன்னாடி வைக்கும் போது இந்த கை என் பின்னாடி போதுன்னு யோசிச்சிருக்கமா? இல்ல, அனிச்சையாக நடக்கிற ஒரு செயல். அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா உடனே அடுத்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது நடந்து கொடுக்கும். அப்புறம் ஏன் எக்கூணும்னு நல்லா சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல? ஏன் எக்கூணும், அது என்ன? படைப்பினங்கள் இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவை. இது என்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஆதத்தை படைத்தவுடன் குன் அப்படின்னு சொல்லப்பட்டதுதான். கியாமத்து நாள் வரை இட்ஸ் கோயிங் ஆன் கோயிங் ஆன் கோயிங் ஆன், இட் இஸ் எ கண்டினியூஸ் ஒன். படைப்பினங்கள் போயிட்டே இருக்கு. நல்ல விளங்கிக்கணும் இந்த ஆயத்தினுடைய அந்த அர்த்த புஷ்டியான வார்த்தை எல்லாம் சொல்றான். அன்றைக்கு ஆரம்பித்து சொன்ன ஒரு வார்த்தையின் விளைவு கியாமத்துல போய் தான் முடியும். அப்ப கண்டினியூஸா ஒரு செய்தி நடக்குது அப்படிங்கறதை குறித்து பேசுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா யகூனு என்ற வார்த்தையை இந்த இடத்திலே அல்லாஹு பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு மேல உள்ள மனுஷனை படைச்சது, மரத்தை படைச்சது, வானத்தை படைச்சது, இதெல்லாம் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய அந்த ஸ்டைல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது மனுஷனை சொல்றான், அண்ணா கலக்குனாகும் மின் முத்பா, அவனை முத்துப்பாவில் இருந்து இந்திரிய துளியிலிருந்து நான் படைத்து முடித்து விட்டேன். கலக்குனா அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஓவர், பாஸ்ட் டென்ஸ் அர்த்தம், பெர்ஃபெக்ட், முடிஞ்சிச்சு. ரெண்டாவது மரத்திலிருந்து
நெருப்பை உருவாக்கியது ஜலலக்கும், ஜலனாலும் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனை அல்லாஹ் தஆலா படைச்சு விட்டுட்டு அவ்வளவுதான், அது பாட்டு போயிட்டே இருக்கு, முடிஞ்சது அந்த செயல். மூணாவது அல்லாஹ் சொன்னா கலக்க சமாவாசி வல் அர்த், வானமும் பூமியும் படைத்து முடிக்கும். இந்த மூணு சீக்வன்ஸுமே அல்லாஹ் தஆலா பாஸ்ட் டென்ஸ்ல பேசினான், ஆனா இதை மட்டும் அல்லாஹ் பிரசன்ட்ல பேசினான். இன்னைக்கு இந்த இப்ப அந்த மனிதன் குன் அப்படின்னு நான் சொன்ன அந்த செய்தி, அது எப்படி அது சேனலைஸ் ஆகி போயிட்டே இருக்கும், அதனுடைய அந்த போகக்கூடிய அந்த ஆழம், அதனுடைய நீளம், அதனுடைய அகலம், அது எப்படி நடக்கும், அந்த படைப்புகள் எப்படி மாறி 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 போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹு தஆலா பிரசன்ட் ஃபியூச்சர்ல பேசுறோம். அல்லாஹுக்கு பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எதுவும் இல்லை. அல்லாஹுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் எதுவும் இல்லை. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஏன் இப்படி ஒரு செய்தியை சொல்ல வேண்டும்? மேல உள்ளதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல பேசிட்டு, முடிஞ்ச காலத்துல பேசிட்டு, இத நிகழ்காலம் எதிர்காலத்தை ஒத்து அல்லாஹு தஆலா சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னா, இமாம்கள் மிக தெளிவாகவும் அழகாகவும் எழுதுகிறார்கள், மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவினுடைய பார்வை, அல்லாஹுவினுடைய பார்வை, அவருடைய படைப்பு உங்களின் மீது ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடி, ஒரு நொடி பொழுது அல்ல, ஒரு சான். நீ நாம போன வாரமே சொல்லும் போது சொன்னோம், நாம் எவ்வளவு மாறி இருக்கோம் நமக்கே தெரியாது. நிறைய பேருக்கு தாடிலாம் நிறைச்ச பின்னாடி திடீர்னு அவரு போட்டோல பார்த்துட்டு சொல்றாரு, சின்ன வயசுல நான் எப்படிங்கிறது, எப்படி அழகா இருக்கீங்க, என்ன எப்படி இருக்காரு. சில பேர் சின்ன வயசுல ஒரு மாதிரி இருப்பான், வயசாக 50 வயசுல நல்லா அழகா இருக்க ஆளுகள்லாம் நிலை விட்டு, 50 வயசுலதான் நல்லா அந்த தாடிலாம் நிறைச்சி ஒரு பக்காவான ஸ்டேஜுக்கு வர. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 வயசு தான் ஒரு மனுஷன் முழுமையடைகிற வயசு, ஞானம் கிடைக்கிற வயசு, உள்ள வாங்கக்கூடிய வயசு. அப்ப அந்த வயசுல சில பேர் அழகா இருப்பான், நமக்கு ஏற்பட்ட மாற்றத்தை நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. என் தாடி எப்ப நிறைஞ்சு, என் உடம்பு இப்படி எப்படி ஆச்சு, நான் என் கலர் எப்படி ஆச்சு, நான் எப்படி பப்பியானேன், எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா நடந்துகிட்டே இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், இந்த ஒவ்வொரு மாற்றமுமே எனக்கு தெரியும், நான் அறிந்து, நான் தெரிந்து, என்னுடைய கட்டளைப்படி நடக்கிற காரியமாகத்தான் இவை இருக்கும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா சொல்லும்போது சொல்றான் குன் ஃபயக். ரெண்டாவது ஒரு முக்கியமான தகவலை ஒரு இமாம் எழுதும் போது இது குறித்து மிக அழகான ஒரு செய்தியை எழுதுகிறார்கள். அந்த இமாம் எழுதும் போது எழுதுறாங்க, அதாவது குன் ஃபயக்குன் அப்படிங்கறதுல அல்லாஹு தஆலா அந்த நிகழ்காலத்தை குறித்து பேசுகிறார், அந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை குறித்து அல்லாஹு தஆலா பேசுறார். பி பிரசன்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றார். வாழுகிற காலத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு எதிர்காலத்துல வாழ்வான், இல்லைன்னா இறந்த காலத்துல வாழ்வான், நடந்து முடிஞ்சதை யோசிச்சுக்கிட்டே இருப்பான், அல்லது நாளைக்கு மாங்கா விழுவோம்னு அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ரெண்டு தவிர நடக்கிற காலம் அப்படிங்கிறது அவனுடைய சிந்தனையில மிக கம்மியான காலங்கள் தான் இருந்திருக்கலாம், கம்மியான நேரங்கள் தான். அதிகபட்சமாக மேலே பார்ப்பதும் அல்லது கீழே குறித்து வருத்தப்படுவதும் இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகா சொல்லுவான், அலா இன்ன அவ்லியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். If you want to know about the awliyat of Allah, அல்லாஹ்வினுடைய அவுலியாக்களை குறித்து உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? Do you want them? நீ அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறியா? அந்த நிலை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறியா? ஒரே உதாரணம் தான், அதுக்கு அடையாளம் முன்னே ஒண்ணுதான், லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எதிர்காலத்தை குறித்தான அச்சம் இருக்காது, கடந்த காலத்தை குறித்தான வருத்தம் இருக்காது. அப்படின்னா என்ன செய்வாரு, அவர் நிகழ்காலத்தில் இருப்பாருன்னு அர்த்தம், எதிர்காலத்தை குறித்தான பயம் இருக்காது, அடுத்து என்ன நடக்க போகுது, நாளைக்கு இப்படி தூக்கி சாப்பிடுவானீங்களா, அதை இதை பத்தி அவர் கவலைப்படாது, எல்லாம் அவங்க இருந்து போயிட்டே இருப்பாரு. கடந்த காலத்தை குறித்தான அச்சமும் இருக்காது, ஏன்னா அப்படி வாழ்ந்துட்டு வந்திருப்பார். ஒரு அவுளியாவை குறித்த அல்ல அடையாளப்படுத்துறேன், எப்படி சொல்லிக்கணும், தாஜம் தொழணும், விடாம வந்து அவர் அவளை தொழணும், 100 ரக்காய் தொழணும், அப்படிலாம் செய்யணும்லாம் சொல்லலையே. மனோநிலையை குறித்தெல்லாம் எல்லாம் பேசுறான், நம்மள்கிட்ட இல்லாத ஒரு செய்தியை குறித்தல்லவா அல்லாஹ் பேசுறான். இன்னைக்கு நம்ம அப்படித்தான வாழ்ந்துட்டு இருக்கோம். நிகழ்கால வாழ்க்கை அப்படிங்கறதே இல்லாம போச்சே. எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஒருத்தர் அழகா ஒரு கிதாப்ல எழுதும் போது எழுதிட்டாரு, ஒரு ஒரு மனிதனை அல்லது நம்மளையே ஒரு ரூம்ல போட்டு அடைஞ்சிட்டாங்க, அந்த ரூம்ல ஒரு பாம்பையும் விட்டுட்டான், ஒரு ரூம்ல நம்மளையும் போட்டு அடைச்சிட்டான், பாம்பையும் விட்டுட்டான், ஆனா நேரத்துக்கு நமக்கு சாப்பாடும் தர்றான். இப்ப அந்த ரூம்ல அவர் எப்படி இருப்பார்? ஒரு நாள் காலை, ஒரு நாள் இரவு, அடுத்த நாள் காலை, அடுத்த நாள் இரவு போயிட்டே இருக்கு. ஆனா அவர் வந்து கொல்லப்படலை, இருக்காரு. எப்படி இருப்பார்? எதிர்காலத்தை குறித்து நான் எப்படி எல்லாம் ஆவேன் அப்படின்னு சிந்தனை இருக்குமா? அல்லது முடிந்த காலத்தை குறித்து நான் எப்படி எல்லாம் ஆயிட்டேன்னு இருக்குமா? ஏதை குறித்தும் பல வரால் அங்க பக்கத்தில் இருக்க பாம்பை குறித்து முழுமையான அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வுகளாம். விளங்கு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் இஸ்லாத்துல ஈமான் சொல்றாங்க, முழுமையான விழிப்புணர்வு. ஒரு நிமிஷம் கூட எதை பத்தியும் சிந்திக்க மாட்டார், முழு விழிப்புணர்வோடு இருப்பான். இருக்காங்க இல்லையா? அடுத்த உமரது எல்லா புத்தகம் தக்குவான் நான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, காட்டில் நடந்து போறது மாத்திரி எவ்வளவு கவனமா நடப்பான். அதுக்கு நேரடியான உதாரணம் இது. உன்னையும் ஒரு பாம்பையும் ஒரு இடத்த போட்டு அடைஞ்சிட்டா நீ எவ்வளவு விழிப்புணர்வோடு இருப்பாய், அதுக்கு பேர் தான் தக்கு, அதுக்கு பேர் தான் ஈமான். அப்ப அவுளியாக்களை குறித்தான அடையாளமும் அப்படித்தான் சொல்றது. அதை நிகழ்காலத்தில் வருவார். அதை குறித்து எல்லாம் முக்கியமா சொல்றான். ஏன்னா எப்படி கல்கினுடைய மாற்றம் ஒவ்வொரு நேரமும் மாறிக்கொண்டு போய்கொண்டே இருக்குமோ, அந்த அல்லாஹினுடைய நேரடியான தொடர்பும் அறிவும் அந்த உடலையும் அந்த அவருடைய முழுமையான அவரை குறித்தான சிந்தனையில் இறைவன் அவனுடைய அறிவிலே அவன் இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு, ஒரு அவுளியாவா ஆயிடுவார். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் நேரடியாக என்னை பார்க்கிறான், என்னை சமைத்துக் கொண்டே இருக்கிறான். இது முடிச்சிடல, நான் பிறக்கிற வரையும் அல்லாஹ் பார்த்தான், இனி மௌத்தாக்கும் போதுதான் பார்ப்பான். இல்ல, நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிறான், மௌத்தா போறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சுக்கலாம். இல்ல, இன்னைக்கு இப்போ இந்த நொடி போய்கிட்டே இருக்கு, அவனுடைய படைப்பு நடந்துகிட்டே இருக்கு. நடக்க நடக்கதான் இவர் பேசு. என்ன தேவை? என்ன தேவை? எல்லா தேவையும், சாப்பாடு தேவை, என்னுடைய பசியை அடக்குகிற, என்னுடைய பசியை முழுமைப்படுத்துகிற செய்தி அல்லாஹ்விடமே விட்டு, நான் பிரியாணி சாப்பிடுறதுல இல்ல, என்னுடைய காம இச்சையை முழுமைப்படுத்துகிற முழு அதிகாரம் அல்லாஹ் கூட்டேன், ஏன் மனைவியின் மூலமாக இல்ல. மனைவியை தாண்டி எங்கெங்கெல்லாம் ஓடி போய் பாக்குறோம், உலகம் ஓடுதா இல்லையா? அதை தாண்டி இன்னும் பெண்களே வேண்டாம்னு வேற எங்கெல்லாம் வந்து, அந்த மாதிரி இந்த கடைசி வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிறார். அப்ப இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில ஜிலேபியை சாப்பிட்டு பார்த்து என்னுடைய அந்த முழுமையான இந்த பொருளை விளங்கி நோக்கம் உள்வாங்குவதை போன்று நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிற, நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றுகிற, சிந்தனை போக்கி மாற்றுகிற ஒரு அமைப்பாக இந்த சூரா நாம் போதும் போதெல்லாம் நம் உடன் வர வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, கபூர்ல வரணும், கபூர்ல மட்டும் இல்ல, கியாமத்துல வரணும். நாளைக்கு சுவனத்திலும் இந்த சூரா நம்முடைய இதயங்களில், நம்முடைய நெஞ்சில, நம்முடைய இரத்த நாளங்களில் ஓட வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தோடு அதை படிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வாரம் வரை எதை படித்தோமோ அதை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தனையை உங்களுக்கும் எனக்கும், இதை யாரெல்லாம் உலகத்தினுடைய பல்வேறு மூலைகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தந்தரும் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.